திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாழும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களையும் திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் குருமகா சன்னிதானம் ஆகியோரின் பொன்னார் கலல்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு எழில்ஞான பூஜையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வமுடன் நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம், இப்போது நாம் 7 தந்திரத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இறைவன் எல்லாவற்றையும் விளையாட்டாக செய்கின்றார் என்பது நமது நேற்றைய சிந்தனையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் என்ற தலைப்பிலே இன்று நாம் சில கருத்துக்களை சிந்திக்கலாம். சதாசிவலிங்கம் பார்த்தோம், ஆத்மலிங்கம் பார்த்தோம், ஞானலிங்கம் பார்த்தோம், அது மாதிரி இப்போ சிவலிங்கம். இப்ப அறிவுருவில சிவம் நின்று அருள் செய்கின்றது அப்படின்னு நமக்கு உணர்த்தினார். எங்கும் பறந்து எல்லாமாகவும் இருக்கின்றது சிவம். அத ஒரே ஒரு அடையாளம், ஒரு குறின்னு சொன்ன ஒரு அடையாளம், அதுல எழுந்தருள செய்து வணங்கக்கூடிய முறைமை எப்படி அப்படிங்கிறது தான் சொல்றார். சிவலிங்கம் அப்படின்னு சொன்னா மணியில ஒளி மாதிரி வெளிப்பட்டு நின்று அருள் செய்யக்கூடியது ஒரு அடையாளம் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ குறைக்கின்ற வாரி குவலைய நீரும், பறக்கின்ற காற்று பயில்கின்ற தீயும், நிறைக்கின்ற வாரிவை நீண்டகன்றானை வரைத்து வலைஞ்செய்யுமாறு அறியேனே என்று சொல்லுகின்றார். ஐம்பெரும் பூதங்களால வியாபித்து இருக்கக்கூடிய சிவபெருமான நாம வச்சிருக்கிற ஒரு சிவலிங்கத்துல அடக்கி வழிபடுவது எங்ஞனம் என்று, இது ஒரு அதாவது சிவதீஷை பெறுபவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான விஷயம். சரிப்பா, அது என்னன்னு இப்ப நம்ம விரிவாக சிந்திக்கலாம். குறைக்கின்ற வாரி என்று சொல்லுகின்றார். கடல் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அதாவது வாரி என்பது கடலை குறிக்கின்றது, அதான் குறைக்கின்ற வாரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தால வாரி குவலையம் சொல்லும் போது கடல் சூழ்ந்த பூ மண்டலம் தான் அந்த லோகத்தை சொல்றார். அப்போ இந்த மண்ணில சிவபெருமான் இருக்கின்றார், பரசிவம் பறந்து இருக்குது அப்படிங்கறத இந்த சொற்றொடர் வந்து குறைக்கின்ற வாரி குவலைய நீரும் அப்படிங்கறதுல நமக்கு புரியுது. அந்த நீர் என்று சொல்லும் போது பூமிக்குள்ளையும் புறத்தேயும் வானத்திலையும் ஆத்துலையும் குளத்திலையும் கேணியிலுமா நம்ம பார்க்கக்கூடிய நீர், இது வந்து அப்பு தத்துவம். அதுல சிவ வியாபகம் இருப்பதை நமக்கு அழகாக அறிவுறுத்துகின்றது. அடுத்து காற்று, காற்று வந்து எங்கும் அலைஞ்சு அலைஞ்சு உயிர்களுக்கு உயிர்ப்பா உதவுது, அதனால பறக்கின்ற காற்று அப்படின்னு சொல்றாரு. வாயு தத்துவத்தை சிவ வியாபகம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அடுதல் சுடுதல் அக்னிஹோத்திரம் செய்தல், இந்த காரியங்களுக்கெல்லாம் பயிலப்படக்கூடியதா காத்துல இருந்து தோன்றதுனால பயில்கின்ற தீ என்று சொல்லுகின்றார். சிவம் வந்து சுடராக வியாபித்திருப்பதை அது நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கின்றோம். அப்போ நிலம் பார்த்தாச்சு, நீர் பார்த்தாச்சு, காற்று பார்த்தாச்சு, நெருப்பு பார்த்தாச்சு. அப்ப நிறைக்கின்றவார்னு சொல்லும் போது இந்த நான்கு பூதங்களும் நிரல்பட விளங்கக்கூடிய இடம், எல்லாத்துக்கும் எது இடம் கொடுத்து நிக்கிறதோ அதுதான் விண் என்று சொல்லுவோம். அது விண் வந்து ஏனைய பூதங்கள்லாம் விரிந்து வாழ இடம் கொடுப்பது, அதனால நிறைக்கின்றவாறு என்ற ஆறுன்னா முறைன்னு அர்த்தம். ஆக இவை நீண்டு அகன்றானை அப்படின்னு அடுத்தால வருது. இது எல்லாத்துலயும் எங்கும் பறந்துள்ள அந்த பரசிவத்தை பருப்பூதங்களை தன்னுள் அடக்கி தான் அதுல வியாபகமா இருக்கக்கூடிய சிவம், அந்த சிவத்தை நமக்கு காட்டுகின்றார். வரைத்து வலஞ்செய்யுமாறு அறியேனே. வரைனா அளவு, எல்லை. எல்லையே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு எல்லையை எப்படி உருவாக்குவது? அளவில்லாத பராக்கிரமங்கள் உடையவரை எப்படி ஒரு அளவுக்குள் காட்டுவது இல்லையா? அதனால சக்தியோட கூடியவர், பரம காரணர், மேலானவர், நித்தியர், சச்சிதானந்த சுகஸ்வரூபமானவர், எல்லா தத்துவங்களையும் வியாபித்து இருக்கக்கூடியவர், அளவிடுவதற்கு அரியவர், ஒப்பற்றவர், உரை மனம் கடந்து நிற்பவர், சொல்லுல அடங்காதவர், அருவானவர், அப்படிப்பட்ட பரசிவத்தை சிவலிங்கமாகிய ஒரு உருவத்துல சிவமந்திரத்தால் ஆவாகனம் செய்தல் தான் வரை செய்தல் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. அப்போ ஒப்பிலி, அதான் ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை என்று அழகாக சொல்லுவார். நிகரில் இறை என்று சாத்திரம் சொல்லுது திருவருட் பயன்ல. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரில்லை, திருமந்திரமே சொல்லுது நமக்கு. அதனால ஒப்பார் இல்லாதவர். அப்புறம் என்னது? மனம் கடந்த, உரை மனம், அதான் வாக்கு மனாதீதன், காலாதீதன், எல்லாமே அவரை சொல்றோம் நம்ம. அது மாதிரி எல்லாத்திலையும் அதீதமா தான் இருப்பார். அப்புறம் சொல்லில் அடங்காதவர், சொல்லிருந்த ஜோதி இல்லையா, திருவாசகத்துல வருது. அப்ப அருவமாக இருக்கக்கூடியவர், அவரை நாம் என்ன செய்கின்றோம், நாம் வைத்திருக்கக்கூடிய மூர்த்தத்துல அந்த மூர்த்திமானை ஆவாகனம் செய்வதுதான் வரை செய்தல். அவரு அளவு, எங்கும் பராக்கிரமம், எங்கும் என்ன சொல்றது, உங்களுக்கு வியாபகமா இருக்கக்கூடியவரை நாம வந்து நம் பொருட்டு, நன்மை பெறும் பொருட்டு, பூஜை பண்ணும் பொருட்டு அதுல ஆவாகனம் பண்றதுதான் வரை செய்தல். வரைத்து வலஞ்செய்யும் மாறுங்கொன்றுண்டு, நிறைத்து வரு கங்கை நீர் மலர் ஏந்தி, உரைத்தவன் நாமம் உணர வல்லார்கட்கு, புரைத்தெங்கும் போகான் புரிசடையோனே என்று சொல்லுகிறார். யார் வழிபடுகின்றார்களோ அவங்க வரை செய்க, அதான் இப்ப பார்த்தாலும் வரை செய்யணும். செஞ்சா அந்த லிங்கத்தில் சிவம் விளங்கும் என்று அடுத்த பாடலிலே நமக்கு ஆணித்தரமாக எடுத்து உரைக்கின்றார். ஆற்றுல நீரோட்டம் வந்து பிரவாக அனாதி, அதனால நிறைத்து வரு கங்கை என்று சொல்லுகின்றார். நீர் மலர் ஏந்தி இல்லையா, கையில பூவும் நீரும் கொண்டு வழிபடுவதுதான் மரபு, அதத்தான் நீர் மலர் ஏந்தி என்று சொல்லுகின்றார். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று வருகிறது அல்லவா. போதோடு நீர் சுமந்து அப்படின்னு சொல்லலாம், போதுனாலும் பூதான். அடுத்த வரிய வந்து அவன் நாமம் உரைத்து உணர வல்லார்க்குன்னு மாத்திக்கிடணும். அப்ப சிவ மந்திரத்தை ஜெபிச்சு உணர்தல்னா என்னது, நாமத்தை ஜெபிக்கும் போது துவாதசாந்த வரையில ஒளி வடிவா பரசிவம் விளங்குவதை நாம் தியானத்தின் மூலம் அறிதல், அதான் உணர்தல். புரைத்தெங்கும் போவான், புரைனா ஓட்ட பொள்ளல். அப்போ ஒரு குடத்துல நீர் இருக்கு, ஆனா பொள்ளல், ஒரு சின்ன தோளா விழுந்துட்டுன்னா அது ஒழுகிரும். அது மாதிரி மனசுல நிறைந்த சிவம் வந்து பொறி புலன்களாகிய பொள்ளல் பட்டு புறம் போகாம மனத்திடை மன்னிய மண்ணேன்னு அவர் சொல்றார் இல்லையா, அது மாதிரி விளங்கும் என்று சொல்ல. நம்மகிட்ட கவனமா வழி ஆவாகனம் செய்து ஒன்றி வழிபடணும். ஒன்றி இருந்த நினைமின் உந்தமக்கு ஊனம் இல்லை என்று சொல்றாருல்ல, என்று வந்தாங்கிற அளவுக்கு வினவுகிறார் கோயிலுக்கு போனா அப்படிங்கும் போது நம்ம சுவாமி ஆவாகனம் பண்ணா அவர் நிச்சயமா நம்மிடம் அப்படி கண்டிப்பா ஒரு அன்போட ஒரு பரிவோட கேட்பார் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி இருந்து செய்தால், ஆக இந்த கருத்து வந்து கிட்டத்தட்ட வழிபாடு வந்து ரெண்டு வகை இருக்கு, பரார்த்தம் ஆன்மார்த்தம் என்று. அத வந்து மிக அழகாக நம்முடைய சிவஞான சித்தியார்ல நம் அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண் உயிர்க்கு அருளை வைப்பன். இது பரார்த்த பூஜையை நமக்கு எடுத்துக்காட்டுது. நீ பரந்தன்னை நெஞ்சில் நினைவையேல் நிறைந்த பூசை ஆய் பரம்பொருளை நாளும் அச்சி நீ அன்பு செய்தே. இது ஆன்மார்த்த பூஜையை குறிக்குது. அப்போ வாக்கு மனத்துக்கெல்லாம் எட்டாம இருக்கக்கூடிய சிவபெருமான் திருமேனி கொண்டு அருள்கின்ற போது அந்த திருமேனி வந்து சுத்தமாயா தத்துவ புவனத்துல தோன்றி விளங்குவது அன்றி இந்த உலகத்தெல்லாம் தோன்றி நம்மள மாதிரி மாயால ஆன சரீரம் கிடையாது. அதனால இந்த உலகத்துல உள்ளவங்கள்லாம் வழிபடும் பொருட்டு மேலான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து திருக்கோயில் உள்ள இருக்கக்கூடிய திருமேனிலையும் திருநீரு கண்டிகை என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம் இதெல்லாம் அணிந்த திருவேடம் இந்த ரெண்டையும் ஆதாரமாக கொண்டு நிற்கின்றார். அந்த சிவலிங்கத்திலையும் இருக்கிறாரு கோயில்ல. அதுக்கப்புறம் இந்த திருநீரு அந்த சிவ சாதனங்கள் அணிஞ்சவங்கள்ட்ட அதாவது சங்கமர்கள் நடமாடும் சிவம். அப்ப இந்த சிவத்தை மனசால வழிபட விரும்பினா அவர் வந்து அந்த அகத்தை உயிரை இடமாக கொண்டு அந்த இடத்துல அகத்தில் உயிரையே இடமாக கொண்டு நின்று அதன் பின்பாக அந்த உலகத்துல இருக்கவங்க செய்யக்கூடிய பூஜையை நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றார். அதை ஏற்ற பின்பாக அந்த பூஜை செய்தவர்களுக்கு அருள் செய்கின்றார். எல்லாம் அறிந்து கொண்ட நீ நாள்தோறும் மேல் குறித்த இடங்கள்ல சிவபெருமான் மேல அன்பு மீதூர்ந்து அவரை நீ வழிபடு, பரார்த்தத்திலையும் தரிசிச்சுக்கோ ஆன்மார்த்தத்துல வழிபட்டுக்கோ என்று மிக அழகாக சொல்லி அந்த பன்னெண்டாம் சூத்திரம் சொல்லுது இல்லையா, செம்மலர் நோல்தாள் சேரல் ஒட்டா இல்லையா, சிவபெருமானுடைய சிறந்த சிவந்த செம்மையான திருவடிகளை அடைய முடியாம எது தடுக்குது, மலங்கள். அம்மலம் கழுகி அதை கழுவி அன்பரோடு மருவி நல்ல அடியார் கூட்டத்திலே இருந்து கொண்டு மாலர நேயம் மலிந்தவர் வேடம் அழகாக விபூதி ருத்ராட்ச தாரணத்தோடு இருக்கக்கூடிய அடியார்களையும் அந்த வேடத்தை உடையவர்களையும் ஆலயந்தான சிவாலயத்தையும் அரண் என தொழுமே என்று சொல்லி நம்முடைய மெய்கண்ட தேவர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அதன் பின்பாக ஒன்றென கண்டேன் எம் ஈசன் ஒருவனை நன்றென்று அடியினை நான் அவனை தொழ வென்று ஐம்புலனும் மிக கிடந்து இன்புற அன்றென்று அருள் செய்யும் ஆதி பிரானே என்று சொல்லுகின்றார். அதாவது சிவலிங்கத்துல எழுந்தருளை செய்து வழிபடுகின்றோம் சிவ பூஜையில, அதனால என்ன இன்பம் கிடைக்கும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இப்போ சிவபெருமான் ஒன்று, அதான் ஒப்பற்ற பரம்பொருள் ஏகன் என்றும் சொல்லுவோம், அதுதான் சொல்லுவோம். அவருடைய திருவடி இணைகளை நன்று என்று நான் தொழுதேன் இல்லையா, நன்று நாள்தோறும் நம் வினை போய் அகலும். சிவபெருமான வழிபட்டா நம்முடைய வினைகள் நம்மை விட்டு போயிரும், நம் வினை போயரும் என்று மிக அழகாக நமக்கு திருமுறை பறைசாற்றுகின்றது. சரி, அதன் பின்பாக அப்படி அவருடைய திருவடிகளை எல்லாம் அவர் ஏகன் என்று உணர்ந்த பின்பாக திருவடிகளை நான் நன்று என்று தொழுததால் தத்தம் புலன்கள்ல செல்லப்படாம வெல்லப்பட்ட ஐந்து பொறிகள். அப்பா, இந்த ஐந்து பொறிகள் தான் நமக்கு அவ்வளவு கேட்டுக்கும் காரணம். அதுல இருந்து அதனால வெல்லப்பட்டாச்சு. அதனால சிவபெருமானுடைய திருவடி இணையே கிடந்து மிகுந்த இன்பத்தை பொருந்தணும் அப்படின்னு இப்போ முதல்வனே எனக்கு அருள் செய்தார், அன்றும் என்றும் அருள் புரிவார் அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ இதை எப்படி கொண்டு கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்களை வென்று அவன் அடி இணைகளிலே நான் பொருந்தி கிடக்க அவன் என்றும் அருளை புரிவன் அப்படிங்கிறது அதுல அழகாக நமக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக ஈசன் அப்ப எல்லா செல்வங்களுக்கும் தலைமையாக உரிமை பூண்டவன். இது வேற யாருக்கும் இந்த நிலை கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஈசன் ஒருவனை கண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆக முதல்ல ஒன்றனை கண்டேன்னு சொல்றாரு, திருப்பி ஈசன் ஒருவனை ரெண்டும் சொல்றாரு. ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்றது நித்தியமாய் சித்தாய் ஆனந்தமாய் உள்ள பொருள் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால மிக அழகாக அதை நமக்கு காட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக நான் அவன் அடியினையை நன்றி என்று தொழ அப்படின்னு பிரிச்சு கூட்டிக்கிடணும். திருவடிகள் தான் நமக்கு நன்மை தருகிறது என்று உணர்ந்து வணங்க, பொறி வழி போகாது ஞான வழி மடங்கி நின்ற மனம், அதான் வென்ற ஐம்புலனும் சொல்லிட்டார். இந்த வெல்லப்பட்ட ஐம்புலன்களும், அப்ப புலன்களை எப்படி வெல்லணும்னா புலன் வழியே தாம் போகாம தம் வழியே புலன்கள் பயன் தரும்படி நிற்கிறது, அது பெரிய விஷயம். அந்த ஒருமைப்பாட்டுக்குத்தான் நம்ம இவ்வளவு சாதனங்கள் இருக்கு, இந்த சாதனைகளை நீங்க செய்யுங்கன்ட்டு நமக்கு நம்ம சாத்திர நூல்கள் அழகா அறுதிட்டு நமக்கு சொல்லி கொண்டே வருகிறது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இறைவன் அன்றும் இன்றும் என்றுமே உங்களுக்கு அருள் செய்வார். அதுல எல்லளவும் நமக்கு ஐயம் இல்லை என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப ஒன்றன கண்டே அப்படின்னு பாடம் வச்சுக்கொண்டு கண்டு தொழ புலன் இன்புற ஆதிப்பிரான் அருள் செய்யும் அப்படின்னு முடிக்கக்கூடியவங்களும் இருக்கின்றார்கள் என்றும் அது ஒரு மற்றொரு கருத்தாவும் நாம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அவரோட நம்ம இருக்கணும், அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருகின்றார் என்பதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக இதுல எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம பாக்குறோம். அன்றாலின் கீழ் இருந்து அங்கு அறம் சொன்னானை அகத்தியனை உகப்பானை அயன்மால் தேட நின்றானை கிடந்த கடல் நஞ்சு உண்டானை நேரிழியை கலந்திருந்தே புலன்கள் ஐந்தும் வென்றானை. அப்படி புலன்களை வென்றவரை வழிபட்டால் நம்முடைய புலன்களை நாம் வெல்ல முடியுமே தவிர, இல்லாட்டா புலன் வழிதான் நம்ம பொறிகள் சென்று கொண்டே இருக்கும். அமியச்சூர் மேவினானை மெல்லியலாள் தவத்தின் இறை அளக்கலுற்று சென்றானை திருவியலி மிளலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்று மிக அழகாக அப்பர் சுவாமி சொன்ன ஒரு திருத்தாண்டகம் அதுலதான் இவர் அழகா சொல்றாரு. அதாவது புலன்கள் ஐந்தும் வென்ற நேரிழையை கலந்திருந்த அம்பாள் கூட இருந்தாலும் புலன்களை வென்றவர் என்று மிக அழகாக நமக்கு அதிலே அவர் எடுத்து காட்டி இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இப்போது நாம் மலர்ந்த அயன்மால் உருத்திரன் மகேசன் பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம் நலந்தரு சக்தி சிவன் வடிவாகி பலந்தரு லிங்கம் பரானந்தி ஆமே என்று ஒரு அழகான திருமந்திர பாடல். அந்த பாடலின் கருத்தை இப்போது நாம் இதிலே சிந்திக்கலாம். அதாவது தாமரை மலர்ல தோன்றின பிரம்மன் முதல்ல, அடுத்தால திருமால் ருத்ரன் மகேசன், அடுத்து நமக்கு வன்மையை உதவக்கூடிய ஐந்து முகங்களை உடைய சதாசிவமூர்த்தி, பரவிந்து பரநாதம் நன்மையை வழங்கக்கூடிய சக்தி சிவம், இப்படி ஒன்பது, அதாவது இப்படி இத்தனை திருமேனி தாங்கி பறையோடு கூடிய பரசிவம் வந்து மக்களுக்கு பயன் உதவக்கூடிய சிவலிங்கம் என்று சொல்லுகிறார். பரானந்தி ஆமே அப்படின்னா பலந்தரு லிங்கம் பரானந்திங்கிறது சிவபெருமான பரசிவத்தை குறிக்குது. பலந்தரும் லிங்கம்னா மக்களுக்கு பயன் தரக்கூடிய சிவலிங்கமாக இருக்கிறது. இதுதான் சித்தியார்ல நம்ம பார்த்திருப்போம். சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவம் நாலு இங்கு உருவம் நாலு உபயம் ஒன்றாய் நவம் தரு பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர் என்று மிக அழகாக அதிலே அந்த சித்தியார் பாடலிலே மிக அழகாக நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்தியிருப்பார். அதாவது 36 தத்துவங்களை கடந்து ஒன்றும் இன்றி நிற்கக்கூடிய எங்கள் இறைவன் தான் ஒவ்வொரு தத்துவத்திலையும் நின்று கொண்டு தத்தம் தொழில்களை செய்யக்கூடிய முறையில சிவம் என்றும் சக்தி என்றும் நாதம் என்றும் விந்து என்றும் சதாசிவன் என்றும் மகேசன் என்றும் ருத்ரன் என்றும் விஷ்ணு என்றும் பிரம்மன் என்றும் ஒன்றுல ஒன்று தோன்றி ஒன்பது பேதமாக இருக்கின்றார். அந்த பேதங்கள்ல சிவம் சக்தி நாதம் விந்து இந்த நாலு இறைவனுக்கு அருவத்திருமேனியாக இருக்கு. மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மன் இந்த நான்கும் உருவத்திருமேனியா இருக்கு. சதாசிவம்ங்கிறது அரு உருவத்திருமேனி, அது நாம் அறிந்தது. அப்ப அருவம் உருவம் அருவுருவம்ங்கிற முத்திரத்தில் ஒன்பது பேதத்துல இறைவன் வேற்றுமை இல்லாம நின்று அந்தந்த தொழில்களை செய்கின்றார். இதுல சக்தி விந்து அப்படிங்கிற இரண்டும் சக்தி பேதம். ஆனாலும் சிவம் முதல் பிரம்மன் ஈரான சிவபேதம் ஏழும் தோன்றும் முறையில ஒன்றுக்கொன்று காரணமா இடையில் நிற்பது பற்றி அத சிவபேதத்தோடு வைத்து எண்ணப்பட்டிருக்கிறது என்று நமக்கு அழகாக அருளந்தி சிவாச்சாரியார் எடுத்துரைத்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அயன் வந்து அதாவது திருமாலோட உந்தி தாமரையில தோன்றியவர், அதனால மலர்ந்த அயன் என்று அவரை சொல்லி போக சிவமான சதாசிவ மூர்த்தி தான் எல்லாருக்கும் அந்தந்த தொழிலுக்கு ஆற்றலை வழங்குகின்றார். அதனாலதான் பலம் தரும் ஐமுகன் சுவாமிக்கு சதாசிவமூர்த்திக்கு ஐந்து முகங்கள். அந்த ஐந்து திருமுகங்கள் என்னதெல்லாம்? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அடுத்து பரவிந்து அப்படின்னு விந்துவை விசேடித்ததுனால நாதத்தை பரநாதம் அப்படின்னு நம்ம கூட்டி பொருள் செய்ய வேண்டும். அப்ப தொழில் செய்யணுங்கிற எண்ணக்கூடிய அவதாரம் வந்து சக்திங்கிறதுனால நலம் தரும் சக்தி என்று போற்றுகின்றார். அப்போ அயன் தொடங்கி சிவபெருமான் நீராக இந்த மந்திரம் சொல்றது சங்கார கிரமத்துல சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்பட்ட சிவஞான சித்தியார் பாடல் வந்து சிருஷ்டி கிரமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுக்கும் அதுதான் ஒரு வேறுபாடு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சிவமாவது சிற்சக்தியோட பிரிப்பில்லாம நிற்கக்கூடிய சிவம், ஆன்மாக்களோட மல நோயை தீர்த்தல் பொருட்டு சுத்த மாயையில தொழில் செய்ய திருவுள்ளங்கொண்ட அவதாரம். இது உயிர்களோட துன்பத்தை போக்கு நினைத்த நிலை, அதனால இது பரநாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உண்ணுதல் அந்த நினைத்தல் அது எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணிய அவதாரம் தான் சக்தி. சக்திங்கிறது அடங்கி நிற்கும் ஆற்றல், இதுல ஒரு குறிப்பு நிகழுமா. அப்போ அந்த சக்தி வந்து பரவிந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் பின்பு எண்ணியதெல்லாம் செய்வதற்கு முதற் காரணமா தன்னுள் அடங்கி இருந்த அந்த சுத்த மாயையோட கூடிய அந்த அவதாரம் தான் விந்து என்று சொல்லப்படுகிறது. சுத்த மாயையில கூடாத போது பரநாதம் பரவிந்து, கூடிய போது அபரநாதம் அபரவிந்து என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நிலையில சதாசிவம், சக்தியோட கூடியிருக்கக்கூடிய சிவத்துக்கு சதாசிவம் என்று பெயர். அப்ப இந்த எண்ணியறதெல்லாம் இயற்றும் போது அவங்க அவங்க கன்ம பலத்தை நுகர்த்தும் முறையில நுகர வேண்டாத கன்ம பலன்களையும், அது பாக்கி இருக்கு, நுகர வேண்டிய கன்ம பலங்கள்ல உள்ள குற்றங்களையும் மறைக்கக்கூடிய அவதாரம் தான் மகேஸ்வரம். அதாவது பெரிய ஐஸ்வர்யத்தை உடையது மகேஸ்வரம், மகேஸ்வரம். சரி, அப்ப அந்த ஆன்மாக்கள் இப்படி நுகரும் காலத்துல இழைப்பு ஒழித்தல் பொருட்டு வேறு உலகத்துல இன்ப துன்பங்களை எல்லாம் நுகர்தல் பொருட்டும் இந்த உலகத்துல வேற சரீரத்தின் வாயிலாக இன்ப துன்பங்களை நுகர்தலும் பொருட்டு மூணு காரணம் பற்றி சம்ஹாரம் நிகழ்கிறது. அந்த சங்கரித்தல் செய்யக்கூடிய அவதாரம் ருத்ரன். அப்ப ஒண்ணு இதையெல்லாம் நுகரும் போது இழைப்பு வருது, இழைப்பாற்றணும், இழைப்ப ஒழிக்கணும். ரெண்டாவது வேற உலகத்துல உள்ள இன்ப துன்பங்களை நுகரணும்னா அங்கதான் போய் ஆகணும். சொர்க்கத்துக்கு போகணுமா, சத்தியலோகத்துக்கு போகணுமா, வைகுண்ட லோகத்துக்கு போகணுமா, ருத்ரலோகத்துக்கு போகணுமா, அப்புறம் வந்து இங்க போகணுமா, நம்ம பாதாள லோகத்துக்கு போகணுமாங்கிறது அவங்க அவங்க வினையின் வாயிலாக வருவது. இந்த இன்ப துன்பங்களை நுகரணும். அடுத்து வேற ஒரு சரீரத்தின் வாயிலாகத்தான் இன்ப துன்பங்களை நுகரணும். இந்த காரணங்களால் இந்த சங்கரித்தல் நிகழ்கிறது. சரி, அதை செய்யக்கூடியவர் தான் யாரு? ருத்ரன். அப்புறம் போகங்களை எல்லாம் நுகர்விப்பதற்காக கொஞ்ச காலம் நிலைக்க செய்வது திருமால். அதற்காக அதை செய்யக்கூடிய அவதாரம் திருமால். அந்த நுகர்வதற்குரிய தனு கரண புவனங்களை தோற்றுவிக்கக்கூடிய அவதாரம் பிரம்மன். ஆக இது எல்லாம் ஏகநாதனே நவந்தர வேதமாக நடிப்பன் அப்படின்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி ஒரே பரமேஸ்வரன் இப்படி ஒன்பது பேராக இருந்து இந்த தொழில்களை செய்கின்றார், அவர்களை அதிட்டித்து நின்று செய்கின்றார் என்று மிக அழகாக இந்த திருமந்திர பாடலிலே அந்த யோக நிலையின் காரணமாக தான் உணர்ந்த இந்த மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்துள்ளார் நம்முடைய திருமூலதேவ நாயனார்.